விசேஷித்த தியானங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாட்களில் கிறிஸ்துவில் வளருவதை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான ஞானத்திற்காக, விவேகத்திற்காக, கிருபையான ஈவுகளுக்காக ஸ்தோதிரம். வேத வசனங்களை நாங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ளவும், வேத வசனத்தில் பலப்படவும், வேத வசனத்தில் நாங்கள் ஆண்டவரை என்னாலும் நிலைத்திருக்கவும் கிருபை தாரும். உம்முடைய கரத்தினங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடி இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலங்களில் நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட கருப்பொருள் க்ரோ அப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் வளருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வளருதல் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ரோயிங் இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்குள் வளருவது என்று சொன்னால் அதை நாம் எப்படி பொருள் கொள்ள முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கை இயற்கையாக வளருவதில்லை. மனிதன் சரீரப்பிரகாரமாக வளர்ந்து கொண்டே போகிறான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் இயற்கையாக மனிதன் வளருவதில்லை. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சில முக்கியமான காரியங்கள் அவசியமாகிருக்கிறது. அதை தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்கப் போகிறோம். ஒருவேளை தொடர்ந்து வருகின்ற 6 வெள்ளிக்கிழமையிலும் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு தேவையான உபகரணங்கள் என்ன, அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா, அப்படி பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி உண்டாகும் என்பதை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக நம்ம தெரிந்து கொண்ட முதல் வளர்ச்சிக்குரிய மிக முக்கியமான கருப்பொருள் என்னவென்று சொன்னால், நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் 11 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. வாசியுங்கள், 10-11 யாராவது வாசியுங்கள். பிரியமானவர்களே, ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை என்ன செய்யும், உங்களுக்கு வளர்ச்சியை உண்டாக்கும். எப்படி ஒரு விதையானது, எப்படி மழை வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து பூமியில் உள்ள எல்லா சிறு புல் பூண்டுகளை விளையச் செய்கிறதோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதலாவது அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது ஆரம்பித்து வைக்கிறது அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய வார்த்தையை எதற்காக அனுப்புகிறார் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் அவருக்குள் வளருவதற்காக ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார். God sends his word in order that we can grow in it. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில பார்க்கும்போது, அப்போ வார்த்தையை அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே ஒரு பலனை இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளாக அது ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறது. அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது மாற்றத்தை உருவாக்குகிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது இந்த நாளில் நம்ம எதை சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு முதலாவது நமக்கு தேவை ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நம்மால் வளரவே முடியாது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, அது பலனுள்ளதாகவும், ஆண்டுடைய வாயிலிருந்து வருகிறதாகவும், அது தன்னிச்சையாக கிரியை செய்கிறதாக, மாற்றத்தை உண்டாக்குறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் பவுலடியார் அதை எழுதும்போது பேதுரு இதை விதமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் பேதுரு மிக அழகாக அதை சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தையை எதற்கு தொடர்பு படுத்துகிறார் என்று சொன்னால், அது நமக்கு தேவையான மிக முக்கியமான உணவுகளில் ஒன்று பால். அதற்கு அவர் அங்கே சொல்றார் பாருங்க, 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அது கிரியை செய்வதற்கு முன்பதாக அது என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்கு அது ஆவிக்குரிய வாழ்வினுடைய உணவாக மாறிவிடுகிறது. எப்படி ஒரு பால் ஒரு குழந்தைக்கு எப்படி மேக்சிமம் வளர்ச்சியை கொடுக்கிறதோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மேக்சிமம் வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு மனிதன் வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தை படிக்கவே இல்லை என்று சொன்னால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. வேற எதுவுமே சோர்ஸ் இல்லை. தி பெஸ்ட் சோர்ஸ் ஏன்னு கேட்டா, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை என்ன செய்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார். எப்படி பால் எல்லா வயதுடையவருக்கும் அது எப்படி பெஸ்ட் ஃபுட்டாக இருக்குதோ, அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையானது எல்லா வயதினருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வண்ணமாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். எல்லாருக்குமே அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்ல, யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணும் போதும் இதே தான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இஃப் யூ டர்ன் டு ஜாஷ்வா சாப்டர் 1:8, ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கையில் கொடுக்கிறார். மோசேக்கு பிறகு நீ இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும், அந்த மிகப்பெரிய பொறுப்பை நீ எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு தேவையான ஒரு விசேஷித்த பலன் உனக்கு தேவை. அந்த பலன் எங்கிருந்து வருமாம், ஆண்டவருடைய வார்த்தை. வாசியுங்கள் யோசுவா 1:8. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்போ முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய வாய்க்குள் வர வேண்டும், அதை அதன்படி நீ செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல இரவும் பகலும் தியானிக்க வேண்டும், அப்பொழுது நீ செய்வது எல்லாம் உனக்கு வாய்க்கும். மாத்திரமல்ல நீ புத்திமானாக இருப்பாய். யூ வில் பிகம் என்ன சொல்லலாம், ஒரு ஆண்டுடைய பார்வையில் உலகத்தின் பார்வையில் நீ ஒரு விசேஷித்த மனிதனாக மாறுவாய். இங்கும் ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய மிக முக்கியமான மாற்றத்தை உருவாக்குவது ஆண்டுடைய வார்த்தை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டுடைய வார்த்தை தான் நான் எத்தனை வருடமாக படித்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நான் படித்து விட்டேன், இந்த பைபிளில் நிறைய எனக்கு தெரியும் என்றெல்லாம் நம்ம நினைக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் நம்மிடத்தில் வந்த வேதத்தை நம்ம யாருக்குமே என்ன செய்வதில்லை, கொடுக்கவும் நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். ஒரு மிஷினரி ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்ய போனாராம். ஊழியம் செய்ய போனவர் என்ன செய்தார், ஒரு ஆப்பிரிக்க மனிதனிடத்தில் ஒரு வேதாகமத்தை எடுத்து கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், இது விலையேற பெற்ற பொக்கிஷம், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அதை வாங்கி கொண்டான். அதை அவன் தன்னுடைய கைகளில் வைத்து கொண்டு அவன் நினைத்தான், இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நான் இதுவரைக்கும் பெறவில்லையே என்று அவன் நினைத்தான். சில நாட்களுக்கு பிறகு அவன் என்ன செய்தான், அந்த மிஷினரியை பார்க்க வந்தான். அப்போ அவனிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த வேதம் சின்ன வேதமாய் மாறிவிட்டது. அப்போ அந்த மிஷினரி கேட்டார், என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஐயா நான் நீங்கள் கொடுத்த வேதத்தை வாங்கினேன், இது விலையேற பெற்றது என்றவுடன் நான் என்ன செய்தேன், நான் வீட்டுக்கு போனேன், ஒரு பக்கத்தை கிழித்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன், இன்னொரு பக்கத்தை கிழித்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தேன், இன்னொரு பக்கத்தை கிழித்து என்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தேன், எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் என்ன செய்தேன், ஒவ்வொரு பக்கத்தை கிழித்து கொடுத்தேன் என்று சொன்னேன். ஒருவேளை இந்த வார்த்தையினுடைய நம்ம ஒரு பக்கம் யோசிக்கும் போது, ஒருவேளை அவன் வேதத்தை கிழித்து விட்டானே என்று சொல்லி, ஆனால் அது இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது தான் பெற்ற இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் எல்லாரும் பார்க்கணும்னு நினைத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த வேதம் எவ்வளவு மேன்மையானது. இந்த வேதம் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், கிறிஸ்துவுக்கு நம்ம எவ்வளவு தூரத்தில் நாம் நிற்கிற வேண்டியவர்களாக இருப்போம். ஆனால் இந்த வேதம் என்ன செய்கிறது, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றுகிறது. ஒரு ஃபேமஸ் சர்வே ஒன்று எடுக்கப்பட்டதாம், எப்படி மக்கள் தாங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் எப்படி வேத அறிவில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்வே ஒன்று நடந்ததாம். அந்த சர்வேயில் அவங்க கண்ட ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், ஜார்ஜ் பர்னர் என்கிற ஒருவர் அந்த சர்வே எடுத்தாராம். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மக்களை கூட்டமாக நிறுத்தி கேள்வி கேட்க ஆரம்பித்தாராம். அப்ப 48% பேர் சொன்னார்களாம், அவங்களால வேதத்தில் உள்ள 4 சுவிசேஷத்தினுடைய பெயர்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என்று 4 காஸ்பல் நேம் அவர்களுக்கு தெரியவில்லை. 52% மக்களுக்கு இயேசுவின் சீடர்களில் ஒரு 2-3 பேருடைய பெயர்களை தவிர மற்றவருடைய பெயர் தெரியவில்லை. எத்தனை பேருக்கு இயேசுவின் சீடர்கள் 12 பேருடைய பெயர்கள் மனப்படமை தெரியும் என்று கேட்டால், சில நேரங்களில் நாமே சிந்திக்க வேண்டும், ஒருவேளை நமக்கு தெரியுமா, அல்லது ஒரு சின்ன சந்தேகம் வரும், ஒருவேளை எனக்கு தெரியாதோ என்கிற எண்ணம். அது மாத்திரமல்ல 60% மேலான மக்கள் 10 கட்டளையை முழுவதுமாய் தெரியாது என்று சொல்கிறாங்க. 5 கட்டளையை கூட அவங்களால சொல்ல முடியல.
ஆனால் எத்தனையோ ஆண்டுகளாக அவர்கள் கிறிஸ்தவர்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு கல்லூரி படிக்கின்ற வாலிபர்கிட்ட கேள்வி கேட்டாங்களாம், சோதோம் குமோரா என்றால் என்ன? அவங்க சொன்னாங்க, சோதோம் குமோரா என்பது கணவன் மனைவியோட பெயர் என்று சொன்னார்கள். ஒருவேளை எவ்வளவு ஒரு கொடிய நிலை பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது சோதோம் குமோரா என்ன. ஒருவேளை அந்த வார்த்தை கேட்கும் போது ஒருவேளை அது ஒரு கணவன் மனைவி பெயர் என்று நினைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, செர்மன் ஆன் த மவுண்ட், இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை அநேகர் நினைக்கிறாங்க இது பில்லி கிரகம் தான் பிரசங்கம் பண்ணார். பில்லி கிரகம் தான் இதை முதல் முதல்ல வெளியிட்டார் என்று நினைக்கிற மக்கள் 60-61% இருந்தார்களாம். இன்னும் ஒரு பெரும் பெரிய ஜோக் என்னன்னா, God helps those who help themselves. கடவுள் உதவி செய், God helps those who help themselves. இது பைபிள் வார்த்தை என்று சொல்லி 71% மக்கள் நம்பியிருந்தார்கள். இப்படி ஒரு வார்த்தையே இல்லை பைபிள். ஆனால் நாம நினைச்சுக்கிறோம், நம்ம உதவி செய்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படி வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வேத ஞானம் எவ்வளவு இருக்கிறது, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் நல்ல ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன், நான் பாரம்பரியமாக ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் வேதத்தை ஆழமாய் அறியாவிட்டால் வேத நாம் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாது. கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு முதல் காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நம்ம எபிரேயர் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். எபிரேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 14வது வசனம் வரையிலும் அங்கே எபிரேயருக்கு எழுதிய ஆசிரியர் மிக அழகாய் சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வேதம் எப்பொழுது வளர்ச்சிக்குள்ளாக மாற்றுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு வேதம் எப்படி நம்மை உருவாக்குகிறது என்று சொன்னால், முதல் காரியம், ஃபர்ஸ்ட் திங், ஐ மஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் அக்னாலஜ் இட்ஸ் அத்தாரிட்டி. நான் முதலாவது வேதத்தை நான் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தினுடைய அதிகாரத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் முதல் காரியம். நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம அத்தாரிட்டி என்ன, எதை நாம் அதிகாரத்துக்கு, அதாவது எதனுடைய தலைமையின் கீழ் நான் நடக்கிறேன் என்று சொன்னால், வேதம் தான் என்னுடைய வாழ்வினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வேதத்தை பிரதானமாக வைக்க வேண்டும். இந்த வேதம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது என்பதை நான் உணர வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ வேதத்தை நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன சொந்தப்படுத்த வேண்டும். இது என் வேதம், இதில் உள்ள வார்த்தைகள் என்னுடையது, இந்த வார்த்தைகள் எனக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நான் உணர வேண்டும். We have to think, this is for me. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது. சில வார்த்தைகளை நம்ம சிந்திக்கும் போது, இது ஒருவேளை இது யாரோ ஒருவருக்காக எழுதப்பட்டது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. We have to personalize and we have to make it it's for us. நமக்கு என்று சொல்லி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் தெசலோனிக்கே திருச்சபைக்கு அங்கு பவுலடியார் பிரசங்கம் செய்கிறார். ஆனால் தெசலோனிக்கே மக்கள் என்ன செய்கிறார் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2:13, 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அவர்கள் இந்த தமிழ் வேதம் இவ்விதமாக சொல்லுது, அங்கே பவுல் பிரசங்கிக்கிறார், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனம் என்று ஏற்றுக்கொண்டதினாலே என்று எழுதுகிறார். பவுல் பிரசங்கிப்பதை கேட்டவுடன் அவங்களுக்கு என்ன எண்ணம் வருகிறது என்று சொன்னால், இது பவுளுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் கேட்கின்ற செய்திகள், நம்ம படிக்கின்ற வேதம், நம்ம நினைக்கிறோம் இது யாரோ ஒருவருக்காக எழுதப்பட்டது. இல்லை பிரியமானவர்களே, அந்த நிலையில் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வேதம் எனக்காக அல்லது என்னுடைய வாழ்க்கைக்காக என்று சொல்லி அதனுடைய அதை நான் ஏற்றுக்கொள்ள முதலாவது பழக வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த வேதமானது நமக்குள்ளாக அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. When we have to have an open mind to Bible. வேதத்தை திறக்கும் போது நம்முடைய மனம் எப்படி இருக்குன்னா, திறந்த புத்தகம் போல இருக்க வேண்டும். சம்டைம் வி ஹாவ் ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, மைண்டுக்குள்ள ஒரு ப்ரீ கன்சீவா ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு படித்தால் வேதத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியாது, அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் வேத வசனம் எதற்காக என்று சொன்னால் நம்மை திருத்துவதற்கு, நம்மை கண்டிப்பதற்கு, அது நம்மை ஆண்டவருக்குள்ளாக பலப்படுத்துவதற்கு அந்த வார்த்தையானது நமக்குள் என்ன செய்ய ஆரம்பிக்கும் என்று சொன்னால் கிரியை செய்யும். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழு மனதோடு, எனவேதான் 2 தீமோத்தேயு 3:16 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு என்று சொன்னார். அதாவது God breathed, ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார், ஆண்டவர் எல்லா வார்த்தையின் மீதும் இன்ஸ்பயர் பண்றார். சோ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலனுள்ளவைகள். ஆனால் இந்த பலனுள்ள வார்த்தைகள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த பலனுள்ள வார்த்தைகளை நான் என்ன செய்ய வேண்டும், ஐ மஸ்ட் அக்செப்ட் இட். முதலாவது நான் ஏற்றுக்கொள்ளப்படக வேண்டும், எந்த ஒரு வசனமானாலும் சரி. ஒவ்வொரு வசனத்தையும் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன வசனத்தை நீங்கள் எடுத்து படியுங்கள், அந்த வசனத்துக்கு பின்னால் தேவ வல்லமை. ஒரு வேத ஆராய்ச்சி விதமாக சொல்லுகிறார், உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் உண்டு, ஆனால் எழுதின ஆசிரியர் புத்தகத்தோடு நிற்பதில்லை. உலகத்தில் ஒரே ஒரு புத்தகம் உண்டு, அந்த புத்தகத்தோடு கூட ஒரே ஒரு அதை எழுதின ஆசிரியர் நின்று கொண்டிருப்பார், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எனவேதான் வேத வசனத்தை நம்ம படிக்கும் போது அது புரியவில்லை என்று சொன்னால் தேவன் அதற்கு என்ன செய்கிறார், நமக்கு அந்த வேத பகுதியில் இருந்து நமக்கு அந்த பதிலை அவர் கற்றுக் கொடுப்பார். ஸோ நமக்குள்ளாக ஒரு தீர்மானம் தேவை. எப்படிப்பட்ட தீர்மானம், இந்த வேத வசனத்தை நான் எனக்காக வைத்திருக்கிறேன், இதுதான் என் வாழ்வினுடைய அல்டிமேட் அத்தாரிட்டி, இதுக்கு மேலே நான் சிந்திக்கவே மாட்டேன், என் வேதம் எது சொல்கிறதோ அதை தான் செய்வேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிகமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஜான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்ய போன பொழுது கைகளில் கிட்டத்தட்ட 73 புத்தகத்தை சுமந்து சென்றாராம். ஏறக்குறைய 180 pounds எடை. அவர் நினைத்தாராம் எல்லா புத்தகத்தையும் படித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு சென்றாராம். நாட்கள் கடந்து சென்றது, பல இடங்களுக்கு மாற்றம் போக போக அவருடைய லைப்ரரி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. இந்த வெயிட்டை யார் தூக்கி சுமக்க முடியும் என்று சொல்லி சில வருடங்களுக்கு பிறகு அவருடைய கைகளில் ஒரே ஒரு புத்தகம் தான் மீதியாக இருந்ததாம், அது வேத புத்தகம். அப்போ அவர் நினைத்தாராம், எவ்வளவு புத்தகத்தை நான் சுமந்து வந்தேன், ஆனால் எல்லா புத்தகத்தை காட்டிலும் இந்த ஒரு புத்தகம் மாத்திரம் என்ன செய்ய முடியும், உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த புத்தகத்தை அதிகமாய் படிக்க ஆரம்பித்தாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் சொல்லி என்று சொன்னால், நாம் நமக்கு என்று வேதத்தை வைத்திருக்கிறோம், ஆனால் அந்த வேதத்தை நாம் எப்படி எந்த நிலையில் வைத்திருக்கிறோம், அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, அந்த அதை நாம் முழுவதுமாய் நமக்கு என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோமா, எத்தனை வேத வசனங்கள் நம்முடைய மனதில் மனப்பாடமாக வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த வேதம் தான் ஆத்மாவினுடைய ஆகாரம் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் வேதம். அப்ப வேதம் நமக்குள்ளாக அது என்ன செய்யப்பட வேண்டும், அதிகமாய் நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டும். We have to memorize. அதிகமாய் நம்ம படிக்க படிக்க அந்த வேதம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு புதிய மார்க்கத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறது. சில காரியம் சொல்லுவார்கள், நம்ம எந்த புத்தகத்தை படிக்கிறோமோ அதே போல மாறி விடுவோம் என்று சொல்லி. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த டெரரா புக்கை படிச்சுட்டு இருந்தால் நம்முடைய மனம் எல்லாம் அந்த டெரராக தான் இருக்கும். ஆனால் வேதத்தை படிக்க படிக்க தான் வேதத்தை போல நாமும் என்ன செய்ய முடியும், மாற முடியும். முதல் ரெண்டாவது காரியம், வி மஸ்ட் அனலைஸ் இட், லேர்ன் அண்ட் ஸ்டடி. வேதத்தை படிப்பதோடு விட்டுவிடக்கூடாது, வி ஹாவ் டு அனலைஸ். அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அனலைஸ் பண்ணுவது எப்படி என்று சொன்னால், அதை நம்ம பல நிலைகளில் நம்ம படிக்கலாம். த க்ளோஸ் பைபிள் doesn't do any good. ஒரு மூடின வேதாகமும் எந்த நல்ல காரியம் செய்ய முடியாது. அது எவ்வளவுதான் விலை உயர்ந்த வேதாகமாக இருக்கலாம், அதை நீங்க மூடி வைத்து விட்டால் அது என்ன செய்யாது, ஒண்ணுமே கிரியை செய்யாது. சின்ன வயசா இருக்கிறவங்களுக்கு கிராமங்கள்ல இருக்கும் போது பயம் வந்துடும், பேய் பிசாசுலாம் வருது என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுத்து தலைக்கு வச்சு படுத்து தூங்குவாங்க. ஆனா தலைக்கு பக்கத்துல பைபிள் வச்சா என்ன ஆகும், பேய் ஓடாது, பேய் வந்து பக்கத்துல உட்காந்துக்கும். பிகாஸ் மூடின வேதாகமும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது எந்த நல்ல காரியம் பண்ணாது. இஃப் யூ கீப் ஆன் யுவர் செல்ஃப் இட் ஒன்ட் ஹெல்ப். நம்ம செல்ஃபில் அடுக்கி வச்சா வேதம் உதவி செய்யாது. பட் இட் ஹாஸ் அத்தாரிட்டி பட் டஸ் நாட் டூ எனி குட். அதற்கு ஒரு பெரிய அதிகாரம் உண்டு, ஆனால் அதிகாரம் என்ன செய்யாது, அது ஒரு நாளும் கிரியை செய்யாது. த அன்ரெட் பைபிள், படிக்காத வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஃபுட் அன்இட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, சாப்பிடாத ஒரு ஆகாரம், அல்லது புதைக்கப்பட்ட ஒரு ஸ்வாடு. எதிரியை தாக்கக்கூடிய பலனுள்ள ஒரு ஆயுதம், ஆனால் அது எங்கே இருக்கு? புதைந்து கிடக்கிறது. என்ன? திறக்கப்படாத வேதம். அது எப்படிப்பட்டதுன்னா, படிக்காத ஒரு மேப், ஒரு ரோடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம பிரயாணம் பண்ணுகிற ஒரு நிலையில் இருக்கிறோம். அடுத்து என்ன ரோடு வரும், அடுத்து என்ன பட்டணம் வரும், ஒன்றுமே தெரியாது. மேப்பை முதல்ல உட்காந்து பார்த்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதற்கடுத்து இது வரும் என்று நாம் புரிந்து கொள்வோம். அதை விட இன்னும் சொல்லலாம், அது தோண்டப்படாத தங்க புதையல். புதையல் இருக்கிறது, ஆனால் நம்ம என்ன செய்யவில்லை, இன்னும் அதை தோண்டி பார்க்கவில்லை. வி ஆர் நாட் ரெடி டு என்ன சொல்ல டிக்கன், அதை தங்கத்தை தேடாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மூடின வேதாகமும் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ வி ஷுட், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, ஹவ் வி ஹவ் டு அனலைஸ், எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம், வேதத்தை எப்படி அனலைஸ் பண்ண முடியும், நம்ம எப்படிப்பட்ட முறைகளை பயன்படுத்தி வருகிறோம். ஒருவேளை இந்த லெந்து காலங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு நம்ம வேதத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 119வது சங்கீதம் 18வது வசனம், வி ஷுட் ப்ரே பிஃபோர் ரீடிங், வேதத்தை படிப்பதற்கு முன்னதாக ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு என்ன தாரும், என்னுடைய கண்களை திறந்தருளும். வி ஹவ் டு ப்ரே பிஃபோர் ரீடிங். வேற புத்தகத்தை படிப்பதை போல அல்ல வேதத்தை படிப்பது. ஏனென்று சொன்னால், வி ஹாவ் டு ஹாவ் த ஆத்தர் பிஃபோர் அஸ். அதை நம்ம படிக்கும் போது வேதத்தின் எழுத்தாளர் நமக்கு அருகில் வந்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, முதலாம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், when we meditate, when we have to ponder, ஆழமாய் அதை சிந்திக்க வேண்டும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ கவ் சிவிங், எப்படி ஒரு மாடு அசை போடுகிறது, அதே போல வேத வசனத்தை அசை போட வேண்டும். படித்தோம் வேகமாக, ஒரே நாளில் 10 அதிகாரம் படித்தேன், 20 அதிகாரம் படித்தேன், நான் வேகமாய் வேதத்தை படிப்பதை காட்டிலும் நான் படிக்கின்ற வார்த்தைகளை நன்றாக என்ன செய்யணும், ஆழமாய் வி ஹாவ் டு பாண்டர் வாட் இஸ் இன் இட், வி ஹாவ் டு என்ன சொல்லணும்னா, அதிகமாய் வி ஹாவ் டு மெடிடேட். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மெடிடேஷன் என்பது எப்படி போயிடுச்சுன்னா, அவசர உலகத்தில் வி பிகம் வெரி ஃபாஸ்ட் இன் எவ்ரி திங், ஸோ வி மிஸ் எவ்ரி திங். நம்ம வேகத்தில் என்ன செய்து விடுகிறோம், அதிகமான நம்ம மெடிடேஷனை நம்ம என்ன சொல்ல குறைத்து விடுகிறோம். ஸோ மெடிடேஷன் இஸ் அ டைஜஷன் வாட் ஆல் வி ரெட். நம்ம எதையெல்லாம் படித்தோமோ அவைகள் எல்லாம் நமக்குள்ள ஜீரணமாக வேண்டும் என்று சொன்னால் வி ஹாவ் டு மெடிடேட். நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் நமக்குள்ளாக எப்படி ஜீரணமாகுது, நமக்குள்ளாக ஜீரண சுரப்பிகள் என்ன செய்கிறது, ஜீரணமாக்கி விடுகிறது. ஆனால் நம்ம படித்த வேதம் நமக்குள் ஜீரணமாக வேண்டும். ஜீரணம் ஆகலைன்னா அதில் இருக்க எந்த சத்துமே என்ன செய்யாது, உடம்பு எடுக்காது. சில நேரங்களில் டாக்டர் கிட்ட போனால் உங்களுக்கு ஜீரண பிரச்சனை இருக்கா, அதான் ஆள் வீக்காக இருக்கீங்கன்னு, என்ன ஆகுது, உள்ளே போன ஆகாரம் அவர்களுடைய உடலுக்கு அது என்ன செய்யவில்லை, மாறவில்லை, மாறாக அந்த ஆகாரம் என்ன செய்கிறது, வீணாக்கப்படுகிறது. அதே போல தான் நம்ம படிக்கின்ற வேதம் தியானிக்கப்படாவிட்டால் அதில் இருக்கிற அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதில் இருக்கிற பலன் நமக்குள்ளாக வராமல் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது நம்மை விட்டு போகிறது. எனவே நம்ம ஃபர்ஸ்ட் திங் எப்படி பண்ணணும், அனலைஸ், ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு மெடிடேட், ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு பாண்டர், தென் வி ஹாவ் டு மெடிடேட், தென் வி ஹாவ் டு டு பிக்சரைஸ் த பேசேஜ். ஒரு வேத பகுதியை நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால், வி ஹாவ் டு இமேஜின் அது எப்படி இருந்திருக்கும், அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். சில நேரங்களில் நம்ம ஒரு சில காட்சிகளை பார்த்து விட்டு பல வருடமானாலும் அது மறக்காது. என்ன காரணம் நினைக்கிறீங்க, அவைகள் நம்முடைய மனதில் என்ன ஆயிடு, பிரிண்ட் எடுத்துரும். வேத வசனத்தை இப்போ படிக்கிறோம், சப்போஸ் சமாரிய ஸ்திரியை குறித்து படிக்கிறோம், இயேசுவானவர் அந்த மதியான நேரம் நடந்து வருகிறார், ஒரு அங்கே ஒரு என்ன இருக்கு, ஒரு வெல் ஒன்று இருக்கிறது, அங்கே கிணற்று அருகே அவர் வந்து இருக்கிறாரு, ஒரு ஸ்திரீ வருகிறாள், அவள் தண்ணீரை என்ன செய்கிறாள், எடுக்க வருகிறாள். இப்படி நம்ம படிக்கும் போது வி ஹவ் டு பிக்சரைஸ் த திங்ஸ், then it will long last in our memory. Romba kaala varaikkum andha pagudhi marakkave marakkada. Neenga padithu paarungal, vedathai poi ukkaandhu oru 10 vasanathai appadiye ukkaandhu picturize pannunga, andha vasanam evvalavu ungalkkulla adu create seiyudhu endru paarungal. So it will have a long impact. அது மாத்திரம் விட்டுவிடக் கூடாது, நம்ம அதை நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கணும். இயேசுவினுடைய உபதேசங்கள்ல எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, we can easily picturize it. ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அதை ஒரு படமாக நம்முடைய மனதில் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். அடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணுமா, we have to pronounce it, நம்ம சொல்லணும் அந்த வசனத்தை. சில பேர் சொல்லுவாங்க, வசனம் படிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படியே மனசுக்குள்ளே படிப்பாங்க. we have to pronounce it. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ப்ரொனவுன்சியேஷன் வில் ரீச் அவர் ஓன் இயர், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்முடைய காதுக்கு போய் கேட்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க, உங்க காதில் அது கேட்க 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 உங்களுக்குள்ளாக ஒரு புது பலன் உண்டாகும். ஏனென்று சொன்னால், ஆண்டுடைய வார்த்தையில இருக்கிற பலனை நம்ம என்ன செய்யணும், we have to pronounce it, ரிப்பீட் பண்ணணும், வார்த்தையை திரும்ப படிக்க வேண்டும். சில வார்த்தைகளுடைய பலன் எவ்வளவு பெருசு என்பதை நம்ம திரும்ப சொல்லும் போது, இப்ப யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா எப்படி சொல்லுவோம், ஒரு வாட்டி ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் ஆட்டம் சொல்லிட்டா போவோம், இல்ல திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஏ உசாராரு உசாராரு ஏன் சொல்லுகிறோம், பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போலதான் ஆண்டுடைய வார்த்தையை படிக்கும் போது we have to repeatedly pronounce it. நம்முடைய வாயின் வார்த்தை நம்முடைய காதில் கேட்கும் வரை ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா, then it will reach your system, it will strengthen your own soul. நம்முடைய ஆத்மாவை அது என்ன செய்கிறது, பலப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, we have to read it correctly. சில நேரங்களில் நம்ம ஃபுல் ஸ்டாப்பு கமா அப்படிலாம் இருந்தால் அதை மிஸ் பண்ணிட்டு வேகமாக போயிடுவோம். பட் வி ஹாவ் டு ஹவ் யூ ஹவ் டு அனலைஸ், வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வேர் டு ஸ்டாப் வேர் இட் இஸ் கமா. ஒரு சிரிப்பு ஜோக் ஒன்று படித்தேன். ஒரு பெண் வெளிநாட்டு டூர் போயிருந்தாங்க. டூர் போன இடத்துல ஒரு அழகான ஒரு வைர பிராஸ்லெட் ஒன்று பார்த்தாங்க. பார்த்ததும் உடனே கணவருக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த காலத்தில் இப்படி வசதிகள்லாம் இல்லை, உடனே ஒரு தந்தி அடித்தார்கள். ஒரு அழகான பிராஸ்லெட் பார்த்தேன், அதனுடைய விலை $75,000, அதை நான் வாங்கலாம் என்று நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் அங்கேருந்து ஒரு ரிப்ளை பண்ணார், நோ ப்ரைஸ் டூ ஹை அப்படின்னு போட்டு, நோ போட்டு ஒரு கமா போட்டு ப்ரைஸ் டூ ஹைன்னு. ஆனால் அந்த மெசேஜ் இந்த அம்மாவுக்கு வரும்போது அந்த கமாவை அந்த கேபிள் ஆப்ரேட்டர் என்ன பண்ண, கட் பண்ணிட்டு எழுதி கொடுத்துறாரு, நோ ப்ரைஸ் ஃபார் ஹை அப்படின்னு போட்டு. உடனே அந்த அம்மா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஊருக்கு போன பிறகு பார்த்த பிறகு தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, இவ்வளவு பணம் கொடுத்து நீ ஏமாந்துருக்கியே வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த சின்ன கமா தட் கேன் மேக் அ பிக் டிஃப்ரெண்ட். ஈவன் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற புள்ளி, அவைகளை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் அந்த இடத்துல அது நிறுத்த சொல்லுகிறார்கள். நம்ம 119வது சங்கீதத்துலலாம் ஒரு சில வார்த்தைகள் உண்டு, அது எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கோம் தெரியாது. ஒவ்வொரு 8-8 வசனத்துக்கு மேலே ஒரு சின்ன சின்ன எழுத்துக்கள் கொடுக்கப்படும், அலஃப் பேத் அப்படிலாம் இருக்கும், அதை நம்ம எத்தனை பேர் படிப்போம் தெரியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கீதங்களில் சேலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், வாட் இஸ் அ மீனிங். நம்ம பல நாட்டு நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் அது எதுக்கோ எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா, அப்படியே நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் சைலண்டாக யோசிக்கணும். சொல்லப்பட்ட காரியம் ஏதோ ஒன்று, முக்கியமான ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் அந்த சைலண்ட், இட்ஸ் அ பாஸ். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் டு ரீட் கரெக்ட்லி. வேதத்தை சரியாக படிக்கணும். நிறைய பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேகமாக படிப்பார்கள், சில நேரங்களில் தவறாக படித்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்ம மெதுவாக படித்தாலும் சரியாக படிப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் எவர் வி ரீட் பைபிள். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வி ஹாவ் டு பேராஃப்ரேஸ் இட். அதாவது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரீரைட் இன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம ஓன் வேர்டிங். சில வார்த்தைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரிந்து கொள்ள நிலைக்கு நம்ம என்ன செய்ய வேணும், மாற்றி வைத்து கொள்ள வேணும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது, ஒரு உறுப்பாகிலும் அதை எழுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்து போடக்கூடாது. அதுதான் வேதம். இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கிலீஷ் பைபிள் மாத்திரம் 300 வெர்ஷன் இருக்குது. 300 வெர்ஷனும் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷனில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அந்த எழுதின ஸ்காலர் அவருடைய அப்ரோச் கொடுத்துருப்பார். பட் நமக்கு என்ன தேவை, அந்த வசனம் எதை கற்றுக் கொடுக்கிறது, அதை ஐ ஹாவ் டு மேக் இட் இன் மை ஓன் லாங்குவேஜ். அப்போ தான் அது நீண்ட காலம் வரைக்கும் என்னோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது என்ன செய்துவிடும், அது என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இப்போ பாருங்கள், சில வசனங்களை நம்ம இப்படியே எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசிக்கன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஆங்கில பைபிள் சொல்லுது, காட் சோ லவ் த வேர்ல்ட், நவ் வி கேன் டர்ன் இட் லைக் தட், காட் சோ லவ் இஸ்ரேல், ஆர் யூ கேன் புட் இட் யுவர் ஓன் நேம், காட் சோ லவ். அப்போ அந்த வார்த்தை என்ன ஆகும் நினைக்கிறீங்க, யூ வில் நெவர் ஃபர்கெட். சில நேரங்களில் நம்ம அந்த 1 Corinthians 13 அதிகாரத்தை திருப்பி வைத்தோம், அன்பு அன்பு என்கிற வார்த்தை என்ன செய்வார்கள், அதை எடுத்துட்டு நம்ம பேரை போட்டு படித்து பார்க்கணும், எவ்வளவு இனிமையாக இருக்கும். தட் இஸ் வாட் வி ஹாவ் டு அனலைஸ். வேதம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம், இட்ஸ் அ பிக். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம என்ன செய்யணும், வி ஹாவ் டு நம்ம என்ன செய்யணும், அதை பேராஃப்ரேஸ் பண்ணணும், அப்புறம் பர்சனலைஸ் பண்ணணும், சொந்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எதற்காக, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும், கர்த்தர் இஸ்ரவேலின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்வது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி நமக்காக நம்முடைய பேரை போட்டு நம்ம என்ன செய்யணும், we have to personalize each and every, that's what analyze. அடுத்து என்ன செய்யணும், we have to probe it, we have to ask question. எப்படி question பண்ணலாம், asking lot of question. நிறைய பேர் question கேட்பாங்க, எப்படிப்பட்ட questionனா வேதத்திற்கு புறம்பான question, அப்படிப்பட்ட கேள்வி அல்ல. We have to ask question அந்த particular passage, what the passage is about, எதை குறித்து இந்த வேதம் சொல்கிறது, who are the main character in the passage, யார் இந்த சம்பவத்தினுடைய முக்கியமான நபர், இந்த சம்பவம் எங்கே நடந்தது, where it took place. So we have to ask many question, then you will understand very deeply. சில நேரங்கள் நமக்கு தெரியாது, you can go online and search some of the information. அந்த வசனத்தை மட்டும் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், we can search, அதனுடைய ரிலேட்டட் நிறைய காரியம் நமக்கு கிடைக்கும். So we have to question in that way. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஸ்டின் எப்படின்னா, இந்த வசனம் உண்மையா இது தப்பா அப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கிற மக்கள் உண்டு. பட் வி ஹவ் டு ப்ரோப் இட் இன் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு கார்னர்லேருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். இந்த வசனம் எப்படி, எவ்வளவு ஆழமாய் நான் புரிந்து கொள்ளுகிறேன், இன்னும் எப்படி நான் இதை புரிந்து கொள்ள முடியும், இந்த வசனத்தை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும், அதை தான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை முறை வேதத்தை நம்ம இந்த கோணத்தில் நம்ம படித்திருக்கிறோம், நம்ம படிக்கிற வேதம் வேகமாக படிக்கிறோம், ஆனால் என்றைக்காவது நம்ம உட்கார்ந்து அதை அனலைஸ் பண்ணி ஒரு அஞ்சு வசனத்தை படித்தால், அந்த அஞ்சு வசனத்தை நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணால் அந்த வசனம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, பலன் உள்ளதாக இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அது நமக்குள்ளாக என்ன செய்யும், அது மிகுந்த பலத்தை உருவாக்கி ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவில்லை என்று சொன்னால், வேதத்தை சரியாக அறியவில்லை. வேதத்தை அறியாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே முடியாது. அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும், வாட் வி ஹாவ் டு டூ, ஃபர்ஸ்ட் திங் நாம் சொன்னேன், நாம் வேதத்தை என்ன செய்ய வேண்டும், வி ஹாவ் டு அக்செப்ட் த அத்தாரிட்டி, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செகண்ட் திங், வி ஹாவ் டு அனலைஸ் அண்ட் லேர்ன். மூன்றாவது காரியம், வி மஸ்ட் அப்ளை அண்ட் லிவ் இட் அவுட். நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்ய வேண்டும், அப்பியாசப்படுத்த வேண்டும். நமக்குள்ளாக வேதத்தை என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். வேதத்தை படித்த தியானித்த இதெல்லாம் நல்ல கருத்துக்களாக இருக்குது என்று சொல்லி அப்படியே ஓரமாய் வைத்து விடாமல், ஐ ஹாவ் டு புட் இட் இன் மை சிஸ்டம் டே டு டே, என்னுடைய அனுதின வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும், அதை நான் அப்பியாசப்படுத்த வேண்டும். அது அப்போதான், வென் வி அப்ளை இட், இட் கிவ்ஸ் ஃபுல் எஃபெக்ட். அப்போதான் அதனுடைய முழு பரிணாமம், அதனுடைய முழு பலனும் நம்ம அறிய ஆரம்பிக்கிறோம். வென் வி அப்ளை இட், வி லேர்ன், வென் வி மேக் இட் பார்ட் ஆஃப் அவர் ஓன் லைஃப், தென் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட்ஸ், வாழ்க்கை மாற்றம் உருவாகிறது. த ரிசல்ட் வில் பி த ஃப்ரூட், அப்போ தான் ஆவிக்குரிய கனிகள் வர ஆரம்பிக்கும். தென் த ரிசல்ட் இஸ் வில் வி ஹாவ் அ கான்ஃபிடென்ட் இன் காட் அண்ட் ஆல்சோ கான்ஃபிடென்ட் இன் ஆல் த ப்ராமிஸ். அவருடைய வாக்கு தத்தங்கள் மீது நமக்கு நம்பிக்கை வருது, வேத வசனத்தின் மீது நம்ம என்ன செய்கிறோம், ஸ்திரப்படுகிறோம், அதில் பலப்பட ஆரம்பிக்கிறோம். நமக்கெல்லாம் டீ போட தெரியும். இப்போ ரெண்டு பேருக்கு டீ போட சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் டீயை, அந்த ஸ்மால் பாக்கெட்டை கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், ஒரு நிமிஷம் உள்ள சுடுதண்ணியில் டிப் பண்ணால் லைட்டு டீ தான் வரும். அதே ஒரு அஞ்சு நிமிஷம் டிப் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஸ்ட்ராங் டீயாக வந்துடும். சேம் மெட்டீரியல், நத்திங் டிஃபர்ஸ். ஆனால் ஒன்று என்ன, எவ்வளவு நாம் அதை அந்த சுடுதண்ணியில் நம்ம அந்த டீயை ஃபில் வச்சுருக்கோம் என்பது தான் முக்கியம். அதே போல தான் ஒரே வேதம் தான், இந்த ஒரே வேதம் ஒருவருக்கு மிகுந்த பலத்தை உண்டாகும், இன்னொருவர் ரொம்ப பலவீனமாக இருப்பார், அவரும் வேதத்தை படிப்பார், ஆனால் வேதத்தை அவர் என்ன செய்யவில்லை, தன் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தவில்லை, அதை நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே அவருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால், அந்த வேதம் அவருக்குள்ளாக அது கிரியை செய்யவில்லை. 119வது சங்கீதத்தை அருமையான சங்கீதக்காரன் வேதத்தினுடைய மகத்துவத்தை மையப்படுத்தி எழுதுகிறாரு. பார்த்தீங்கன்னா எத்தனை காரியம் அதிலிருந்து கற்றுக் கொடுக்கிறாருன்னா, 5வது வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, டெல் அஸ் வாட் டு டூ, நம்ம எதை செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். 9வது வசனம், இட் கிளன்சஸ் அஸ், நம்மை சுத்தப்படுத்துகிறது. வேதம் தன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறது. 11வது வசனம், கீப்ஸ் அஸ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து நம்மை விலக்கி வைக்கிறது. பாவம் நம்மை தொடாது வேதம் நம் அருகில் இருந்தால். 25வது வசனம், கிவ்ஸ் அஸ் லைஃப், நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது இந்த வேதம். 28வது வசனத்தில் சொல்றாரு, இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் அஸ், நம்மை பலப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. 49வது வசனம், ரெஸ்டோர் அவர் ஹோப், நம்ம இழந்து போன நம்பிக்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிறது. 50வது வசனத்தில் சொல்றாரு, கம்ஃபர்ட் அஸ், நமக்கு ஆறுதல் செய்கிறது. அது மாத்திரமல்ல 67வது வசனம் helps us not to go astray, நாம் தவறான வழியில் போகாதபடி நம்மை காத்து கொள்கிறதுன்னு சொல்றாரு. 105வது வசனம் அதுல பாத்தீங்கன்னா guides us, நம்ம என்ன செய்கிறது, அது ஒரு நமக்கு வழிகாட்டியாய் மாறுகிறது. 162வது வசனம் brings joy to us, நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குறது. 119வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை அனுபவித்து எழுதி அவன் நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம என்ன செய்யணும், இந்த வேதத்தை படிக்கும்போது படித்தோம் தியானித்தோம் அதில் எல்லாம் நல்லது இருக்குன்னு விட்டுவிடக்கூடாது. அதில் படிக்கும்போது when we find sin we have to confess, பாவம் வேதத்துக்கு முன்பாக நான் நிற்பதற்கு தகுதியற்றவன் என்று கண்டால் we have to confess. ஒரு ப்ராமிஸ் இருந்தால் we have to climb it. ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி we have to climb it. When you see some attitude in the Bible, then you have to change according to Bible. வேதம் சில நல்ல குணங்களை நமக்கு நம்ம படித்தோன்னா அந்த குணங்கள் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், வந்துவிட வேண்டும். When you find some commandments, you have to obey. ஒரு கட்டளையை பார்த்தா ஆண்டவரே இந்த கட்டளையை நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லணும். When you find some good example, you have to follow it. இப்போ நம்ம வேதத்தில் உள்ள அநேகருடைய வாழ்க்கையுடைய எக்ஸாம்பிள்லாம் பார்க்குறோம். தானியலின் வாழ்க்கைன்னு சொல்றோம், சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கைன்னு சொல்றோம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகள்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், we have to follow them. That examples are good to follow. அதை நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். When you see a prayer, we have to pray. அவர் ஜெபித்தார், இவர் ஜெபித்தார், நான் ஜெபிக்கிறேன்னா we have to pray. When you see some error, சிலர் வாழ்க்கையில் இருந்த பாவங்களை நம்ம பார்க்கும்போது we have to என்ன செய்யணும், we have to avoid it. தாவீது தவறு செய்தார், அதனால் நானும் தவறு செய்வேன் என்று அல்ல, அந்த தவறை நான் இனி செய்ய மாட்டேன். அவர் தவறு செய்ததனால் அவர் அனுபவித்த பாடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும், அப்படிப்பட்ட தவறுகளை we have to avoid. When you find a truth, you have to believe it. Something, you have to say thank to God. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லணும். ஏன் தெரியுமா, இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு அவர் எப்படி கொடுத்துருக்காரு, சாதாரணமாய் கொடுத்துருக்காரு. அவர் சொல்ல இந்த உலகம் உண்டானது என்று சொன்னால், எவ்வளவு வல்லமை மிகுந்த தேவன், அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நமக்கு சாதாரணமாக என்னத்தை கொடுத்துருக்காரு, அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்காரு. So we have to apply it on our life so that our life will be, life will automatically change. நம்ம மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அது தானாகவே என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so we should take Bible as a model, also we should imitate. அது ஒரு மாடல் மாத்திரமா வைக்காம we have to imitate in our day to day life. ஒவ்வொரு நாளும் நாம் அதை என்ன செய்ய வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். 1 Thessalonians 2:13 வசனம் சொல்லுகிற வண்ணமாய் வாசியுங்கள். 1 Thessalonians 2:13, 1 Thessalonians 2:13, அது வேத வசனம், விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பலனும் செய்கிறது என்று எழுதுகிறார். விசுவாசிக்கிற உங்களுக்கு, விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. So we have to apply it in our life. So we have to believe so that we get true strength to grow in spirit. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலத்தின் முதல் தியானம் ஆண்டவருக்குள்ள நம்ம வளருவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு நமக்கு முதலாவது தேவை வேதம். எனவே நாம் வேதத்தை ஏற்றுக்கொள்வோம், வேதத்தை தியானிப்போம், வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். கர்த்தர் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.